சபையின் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, உம்முடைய ஜனத்தின் மத்தியிலே உலாவி வருகிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
ஜபாவி ஊற்றுமையா செபிக்கனு செபிக்கனு ஜபாவி ஊற்றுமையாபிக்கனும் ஜபிக்கனுமே.
நல்ல ஆண்டவர, இந்த நாளுக்கு ஆயி
ஸ்தோத்திரம்,
உடைய பிரசன்னத்திற்கு ஆயி ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவி வருவதற்கு
ஆண்டவர்
நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர்,
நாங்கள்
எம்மாத்திரம் ஆண்டவர், நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவர், ஆனாலும் எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறீர், ஆனாலும் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறீர், ஆனாலும் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர் ஐயா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ, அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். சபையை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார், ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தடவை ஒரு செய்தி ஒன்றை நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது மோகன் லாசரி அவர்கள் எப்படி பேசினார்கள் என்ன தெரியுமா? ஜபம் பண்ணாத ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லையா? ஜபம் பண்ணாத ஒரு நபர் அவருக்கும் தேவனுக்கும் எந்தவித சம்பந்தமே கிடையாது என்று சொல்லி பேசினார். அதை அவர் எப்படி பேசினார் என்று சொல்லி சொன்னார், அநேகர் ஜபக்கூட்டங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் ஊழியர்களை சந்திக்க வருகிறார்கள். அதனாலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், ஊழியர்களை பார்க்க வந்தவர்கள் நீங்கள் பார்த்து விட்டீர்கள், நீங்கள் எழும்பி போய்விடலாம் என்று சொல்லி பேசினார். நீங்கள் ஜபம் பண்ண வரவில்லை, நீங்கள் ஊழியக்காரரை பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஜபம் பண்ணாத ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனோடு பேசுகிற ஒரு மனுஷன்தான் அவன் ஜபத்தில் நிற்பான் என்று சொல்லி அவர் அந்த நாளிலே கடிந்து பேசி அந்த செய்தி என்னுடைய காதலே அப்படியே இன்றைக்கும் தொனித்துக் கொண்டு இருக்கிறது. அதை வைத்து நான் சில காரியங்களை சிந்தித்தேன். எப்படி என்ன ஜபம் என்று சொல்லிச்சுனால் எப்படி இருக்கிறது? நாம் இன்னைக்கு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், மனத்தியால கணக்கு ஜபம் பண்ணுகிறோம், விழுந்து விழுந்து ஜபம் பண்ணுகிறோம், அநேகத்தை சொல்லி ஜபம் பண்ணுகிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறதா? தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா? தேவன் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறாரா? தேவன் எனக்கு பதில் கொடுக்கிறாரா என்று சொல்லி நான் சில காரியங்களை மனதில் வைத்து நான் சிந்தித்த பொழுது, வேதத்தில் சில தேவ ஊழியர்கள் ஜபித்த விதங்கள் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. அவைகளை வைத்து இந்த நாளிலே சில காரியங்களை செய்தியாக நான் பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசியுங்கள். பிலிப்பியர் 4:6 வாசியுங்கள்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றை குறித்தும் யோசிக்க வேண்டாம். செய்ய வேண்டியது ஒன்றே, ஸ்தோத்திரத்தோடையும் ஜபத்தினாலையும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதை விட வேற காரியம் நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுக்கு சொல்லிவிட்டால் அது போதும். அதை சொல்ல வேண்டிய விதத்தில் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் ஜபத்தை பல விதமாக மாற்றி வைத்திருப்பதே அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பது என்பதே உண்மையாகும். நாம் பண்ணுகிற ஜபம் எல்லாம் தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லி நாம் நினைத்து என்ன செய்கிறோம்? நாம் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் எப்படி ஜபம் பண்ணுகிறோம் என்பதை சீர்தூத்தி நாம் பார்த்தது கிடையாது. நாம் பண்ணுகிற விதம் சரி, நாம் ஜபம் பண்ணுகிற விதம் சரி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட எனக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், இன்றைக்கு நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அநேக ஜெபங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். சில ஜெபங்களே சில காரியங்களை தேவ சமூகத்தில் கெடுத்து போடுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், நான் பண்ணுகிற ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார், நான் சொல்லுகிற நான் வேண்டிக் கொள்ளுகிற விதத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். சில நம்முடைய ஜெபங்கள் இந்த கட்டிடத்தை விட்டு வெளியே போக முடிகிறதில்லை. தேவன் சொன்னார், எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் அநேகருக்கு தெரியப்படுத்துகிறோம், நாம் ஊழியர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், ஆனால் அவைகள் தேவ சமூகத்தில் போய் அங்கீகரிக்கப்படுவதல்ல. வல்லமையாய் நான் ஜெபம் பண்ணிவிட்டால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி நினைக்க கூடாது. நல்ல ஜெபங்களை செய்துவிட்டால் அதை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது. அநேக வசனங்களை அடுக்கி வைத்து நொறுக்கி விட்டால் அது தேவ சமூகத்தில் எட்டுவிட்டது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது. உடைக்கப்பட்ட ஜெபமே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதே ஒழிய உடைக்கப்படுகிற ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. உடைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபம் பண்ணினால் அது எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவ சமூகத்துக்கு எட்டியே ஆகும். கண்ணீரோடு புலம்புங்கள், அது தேவ சமூகத்திற்கு போகும். வேதத்திலே அநேக விதமான ஜெபங்களை நாம் பார்க்கலாம். ஜெபத்துக்கு இதுதான் ஒரு வழி என்று சொல்லி தேவன் போதிக்கவில்லை. இதுதான் வழி என்று சொல்லி நாம் போதி நான் ஆரம்ப நாட்கள் அல்லாவிட்டால் என்று சிறு வயதிலே ஜெபம் பண்ணுகிற பொழுது ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டால் நான் ஒன்றென்றாக எண்ணிக்கொண்டு இருப்பேன். எப்பொழுது நான் ஜெபம் பண்ண வேண்டும், அந்த ஜெபத்துக்கு வேண்டிய கருத்துக்கள் என்ன, அந்த ஜெபத்துக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ்கள் என்ன, அந்த ஜெபத்துக்கு வேண்டிய வார்த்தைகள் என்ன, மற்றவர்கள் என் ஜெபத்தை நல்லாக சொல்ல வேண்டும், என் போதகர் என் ஜெபத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நினைப்பிலேயே ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கும் அதே கடைபிடித்தல் தான். அநேக வளர்ந்த விசுவாசிகள், அநேகர் தேவனுக்கு முன்பாக சபை ஜனங்களுக்கு முன்பாக நின்று என்ன செய்கிறோம், அடுத்து வைத்து புலம்புகிறோம். சபையும் சபை ஊழியனும் என்னை அங்கீகரித்தால் சரி, தேவ சமூகத்திற்கு அந்த ஜபம் எப்படி போகிறது என்பதை குறித்து எவருக்கும் கரசனையே கிடையாது. தேவன் பார்க்கிற விதமாக பார்த்து ஜபம் பண்ண தொடங்கினால் உன்னுடைய என்னுடைய ஜப வாழ்வு நூற்றுக்கு 200 வீதமாக மாறிவிடும். பாருங்க, இன்றைக்கு நாம் பார்க்கிற விதம் அப்படியே பார்த்து அப்படியே ஜபம் பண்ணுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய வீடு ஜபவீடாக இருக்கிறது என்று சொல்லிச்சு. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது தெரியுமா, ஜபவீடாக இருக்கிறதா. அதுல தேவன் என்னுடத்துல என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க தான் என்னுடைய ஆலயம் என்று சொன்னார். ஆலயம் உனக்குள்ள எப்பொழுதும் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா, தேவன் அங்கீகரிக்கப்படுகிற ஜபம், தேவன் விரும்புகிற ஒரு ஜபம், தேவன் விரும்புகிற ஒரு இருதயத்தில் இருந்து புறப்படுகிற ஒரு ஜபம் நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, நான் விரும்புகிற ஜபம் அல்ல, மற்றவர்கள் விரும்புகிற ஜபம் அல்ல. இன்னைக்கு மற்றவர்கள் ஜபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறோம், தேவன் கேட்கிறதை குறித்து கரிசனை இல்லாமல் இருக்கிறது என்ன? இதுக்கும் ஜப வாழ்விலே ஒரு செத்த வாழ்வு தான், இதுக்கும் ஜப வாழ்வில் ஒரு பின்மாற்றம் தான். என்ன, மற்றவர்கள் என் ஜபத்தை நல்லாக சொல்ல வேண்டும், கருத்துக்கு கொள்ள வேண்டும், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து எனக்கு தேவையில்லையப்பா. ஏன் அப்படி, நாம் பழக்கப்பட்டு விட்டோம், பழக்கப்பட்டு விட்டோம். நான் இன்று நாள்ல வருகிற பொழுது சிந்தித்த விஷயம் என்ன தெரியுமா, ஜெபம் என்பது தேவனுடைய சமூகத்திலே நன்மையை உருவாக்குறது ஒன்றாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது அநேகரை அது கட்டுகிறதாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது அநேகரை தேவ சமூகத்திலே வாழ வைக்கிறதாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவனுடைய சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே நின்று தேவ ஜனங்களுக்காய் புலம்புறது ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் பண்ணுகிற ஜெபத்தினால் ஆசீர்வாதம் உருவாகணும். பாருங்க, நீயும் நானும் தேவ சமூகத்திலே நின்று புலம்ப தொடங்கிவிட்டால் அது சபைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வேண்டும், அது தேவ ஜனத்துக்கு தேவ ஊழியர்களுக்கு தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வேண்டும். நாம் இத்தனை வருஷ காலமாக ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பொழியப்பட்டிருக்கிறது. மாறாக அநேக காயங்கள், அநேக கண்ணீர்கள். உன் ஜபத்தின் நிமித்தம், என் ஜபத்தின் நிமித்தம் ஒருவர் காயப்பட்டு கண்ணீர் விட்டால் அது தேவ சமூகத்திற்கு போய் செல்லுமா என்பது என்னுடைய கேள்வியாகும். ஜபம் என்பது தேவ ஆவினால் ஊற்றப்பட்டது ஒன்றாகும். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவடி சமூகத்தில் தேவ பிள்ளை என்று நான் என்னை சொல்லிக் கொண்டால், தேவ ஆலயம் என்று சொல்லி என்னை நான் கருதி கொண்டால், எனக்குள்ள ஊட்டப்பட்டு இருக்க வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? ஜபத்தின் ஆவியாகும். ஜபத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டார், அவருடைய வேலை எதுவும் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதாக இருக்காது, மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக இருக்காது. எப்பொழுதும் ஒரு நன்மை உருவாக வேண்டும், எப்பொழுதும் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சிந்தனை உள்ள ஒரு ஆத்மா, ஒரு ஆவி, ஒரு இருதயமே தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதி கொள்ளுகிறேன். தானியேலை குறித்து நாம் எல்லாரும் பெரிதாக பெருசாக சொல்லி ஜபம் பண்ணுவோம். என்ன தெரியுமா? அவன் ஜபம் பண்ணி தொடங்கின உடனே பதில் வந்துவிட்டது. தானியேல் தேவ சமூகத்தில் இருந்து புலம்புகிற பொழுதே பதில் வந்துவிட்டது, தூதன் இறங்கி வந்து விட்டான் என்று சொல்லி பெருமையாக பேசிக்கொள்வோம். நான் கேட்கிறேன், தானியேல் அந்த இடத்திலே ஜபம் பண்ண விதத்தை நீ செய்கிறாயா? தானியேல் பண்ணின ஜபத்திற்கும் நான் பண்ணுகிற ஜபத்திற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அவன் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க. நான் இத்தனை காலமாக ஜபம் பண்ணுகிற இந்த வார்த்தைக்கும் அவைகளுக்கும் எவ்வளவோ தூரம் இருக்கிறது. என்னை ஜபம் பண்ண சொல்லிவிட்டால் நான் எப்படி தெரியுமா ஜபம் பண்ணுவேன்? அவர்கள், அவர்கள், அவைகள் என்று சொல்லியே ஜபம் பண்ணுவேன். காலகாலமாக இதுதான் பிரேயர், இப்படித்தான் ஜபம் பண்ணுகிறேன். மற்றவர்கள், அவர்கள், அவர்கள், அவர்கள். தானியே ஜபம் பண்ணது எப்படி தெரியுமா? நாங்கள் ஆண்டவரே, எங்க ஜனம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே என்று ஜபம் பண்ணினா பதில் வந்துச்சு பாருங்க. ஆனா காலகாலமாக ஜபம் பண்ணுகிறோம், தேவனுடைய சமூகத்துக்கு என் ஜபம் போகிறதா இல்லையான்னு சொல்லி நமக்கே தெரிகிறது இல்லை. நல்ல ஆராதனையிலே, நல்ல அபிஷேகத்திலே நாம் அதற்குள்ளே இருந்து ஜபம் பண்ணிவிட்டால் அந்த ஜபம் போய் தேவ சமூகத்தில் எட்டுகிறது என்று சொல்லி நினைத்து விடாதிருங்கள். அதற்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை. நல்ல ஆராதனை நடக்கும், நல்ல தேவ பிரசன்னம் ஊட்டப்படும். ஆனா நான் பண்ணுகிற ஜபம் தேவ சமூகத்தில் போய் சேரும் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. அநேக தடவை நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆராதனையிலே புஷ்டியாக இருப்போம், அபிஷேகத்திலே மூழ்கி இருப்போம். அந்த தருணத்தில் இல்லாத பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் போட்டு ஆட்டி படைக்கும் பாருங்க. எல்லாம் வழியை விட்டு ஜபம் பண்ணேன், சத்தம் போட்டு ஜபம் பண்ணி எல்லாம் விட்டு இருதயத்தில் என்னெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் சொல்லி ஜபம் பண்ணேன். எவனை காயப்படுத்துது, எவனை கஷ்டப்படுத்துது, எவனை துன்பப்படுத்துது, எவனை துயரப்படுத்துது ஒன்றையும் யோசியாது. என்ன நினைக்கிறோம்? தேவ பிரச்சனத்தில், தேவ சமூகத்தில் இருந்து நாம் ஜபம் பண்ணுகிறோம், அதனால அது போய் சேர்ந்துவிடும், அது தேவ சமூகத்துக்கு போய்விடும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லையா? தானியே ஜபம் பண்ணினா தேவதூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான். சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் இல்லையா? தானியேல் இறங்கி அந்த பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 9வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 9:21 வசனத்திலிருந்து வாசிங்கள். அப்பதான் நான் பின்னுக்கு பார்க்க போகிற வார்த்தைகள் வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாசிங்கள் 9:21 வசனத்தில் இருந்து.
அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
எல்லா விசுவாசிகளுக்கும் இதுதான் தெரியும். எது தெரியுமா? தானியேல் வேண்டிக் கொள்ளப்பட்டவுடனே கட்டளை புறப்பட்டது, தூதன் வழிபட்டான், வந்தது பதில். தானியேல், நீ ரொம்ப பிரியமானவனப்பா. இது எல்லாருக்கும் பாடம், எல்லாருக்கும் தெரிந்ததொன்று. யாரு? தானியே ஜபம் பண்ணினா உடனே பதில் வந்தது. அத மாதிரி நானும் ஜபம் பண்றேன், ஆண்டவரே உடனே பதில் அனுப்பும். ஆனா நான் எப்படி ஜபம் பண்றேன்? நான் தேவ சமூகத்தில் இருந்து எப்படி ஜபம் பண்றேன்? பாருங்க, இந்த செய்தியின் கருத்து ஜபம் பண்ணுகிறவர்கள் சோர வேண்டும் என்றதற்காக வேண்டிய அல்ல, ஜபம் பண்ணுகிறவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக. பலபலமா காலங்களமா ஜபம் பண்ணி பிரயோசனம் எல்லாம் போயிடக்கூடாது. பாருங்க, தானியால் இருந்து ஜாமரா தூதன் இறங்கி வந்து சொல்றாங்க, பாரு நீ பிரியமானவனப்பா, நீ பிரியமானவன், என்னை பார்த்து இதுவரைக்கும் யாராவது வந்து நீ ஒரு பிரியமான மனுஷன் என்று சொல்லி சொல்லியிருப்பாங்களா? நீ பண்ணுகிற ஜபம் இருக்கு பாரு, அது அநேகரை காயம் கட்ட வச்சிச்சு, ஆட்டு வச்சிச்சு, தேத்தி வச்சிச்சு, வாழை வச்சிச்சு, நீ நல்ல ஒரு மனுஷனப்பா, தொடர்ந்து இப்படி ஜபம் பண்ணு. ஜபங்களில் பல வண்ணம், பல விதமானது, பல நேரத்துக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் ஜபம் பண்ண வேண்டும். விளங்குறதா? தானியால் ஜபம் பண்ற பொழுது அவருடைய கருத்துக்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்க விரும்புகிறேன். 9:5 வாசிங்க. ஏன் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது, அதான் முக்கியம். வாசிங்க.
நான் பாவம் செய்து,
நாங்கள் பாவம் செய்து
அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும்
உம்முடைய நியாயங்களையும்
விட்டு அகன்று போனோப்பா.
தானியேலுடைய ஜபம் எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய ஜபம் எங்க ஆரம்பிக்கிறது, எங்கெங்க ஆரம்பிக்கிறது? பக்கத்து வீட்டில் ஆரம்பிக்குது, பக்கத்து நபர்களே ஆரம்பிக்கிறது, பக்கத்து காரங்களில் ஆரம்பிக்கிறது. ஆனால் தானியாளுடைய ஜபம் அவனில் ஆரம்பிச்சது. பாருங்க, அவனில் ஆரம்பிச்சு. திருப்பி வாசிங்க, கவனமா கேளுங்க.
நாங்கள் பாவம் செய்து
ஆண்டவரே
அக்கிரமக்காரராயிருந்து.
பாருங்க, நிறுத்துங்க. இந்த பாருங்க, ஜபம் பண்ணுகிற பொழுது நாம யாராவது இருந்து ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் சொல்லி முதல்ல நாம தேவனோட ஒப்புரவாகி இருக்கிறோமா? இல்லாட்டா நம்முடைய ஒரு மனத்தியாலத்தை எப்படி சீக்கிரத்தில் முடிக்கிறதுன்னு சொல்லி யோசிப்போம். ஒரு மனத்தியால ஜப பிரேயர், ஓகே. அந்த ஒரு மனத்தியாலத்தில் எங்க, இந்த பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு மனத்தியாலம் 60 நிமிஷம், 60 நிமிஷத்துல 55 நிமிஷம் என்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு 5 நிமிஷம் ஜபம் பண்ணுங்க. என்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு 55 நிமிஷம். ஆண்டவரே, நான் பாவம் செய்த மனுஷனப்பா, நான் அநியாயம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் அக்கிரமம் செய்திருக்கேன். இல்லையா, பக்கத்திலேயே நினைத்து நினைத்து காலகாலமாக ஜபம் பண்றோம். ஜபம் போகுதில்லை, தேவ சமூகத்தில் எட்டுதில்லை, பதில் வர தாமதிக்கிறது. போதரத்தில் வந்து ஜபம் பண்ணுகிறோம். இத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்றேன். நாங்கள் என்பதற்கும் அவர்கள் என்பதைக்கும் வித்தியாசம். இந்த ஜபத்தில் உங்கள் வாழ்விலே மாற்றம் உருவாகியே ஆக வேண்டும். தானியால் ஜபம் பண்ணுகிறான், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணினோம். சவுனுடைய காரியத்தில் கலகம் பண்ணி அவன் எதிர்த்து பேசினதுக்கு சாமுவேல் என்ன தெரியுமா செய்வார்? ரெண்டுதான் சரிதான், இதெல்லாம் பில்லி சூன்யத்துக்கு சரியன்றான். ரெண்டுதான் பண்ணுதல் பில்லி சூன்யத்துக்கு சரியா? சரியா, சண்டை பிடிப்பது, எடுத்து பேசி காயா மியாண்டு பண்ணி கொள்றது, இது எல்லாம் தானியல் சொல்றான். நாங்க இதை செய்த ஆண்டவரே, என் கணங்கள் இவைகளை செய்ததப்பா, நான் இதை செய்த ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் கிடக்கிறான், விழுந்து கிடந்து ஜபம் பண்றான். ஆனா இன்றைக்கு நாம எப்படி சொல்றோம், தானிய ஜபம் பண்ண உடனே உடனடியாக பதில் வந்தது. ஆண்டவரே, எனக்கு எங்கே பதில்? என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்கே பதில்? தானியேலை நம்மளோடு ஒப்பிடுவதற்கு யோசிங்கள் கொஞ்சம். அதே தடவை எந்த தேவர்களையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை புறப்பட்ட பொழுது தானியேல் வழக்கம் போல ஜபம் பண்ணினான்னு சொல்லி இருக்கு. முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 6:10 இங்க பாத்தீங்கன்னு சொன்ன வழக்கம் போல ஜபம் பண்ணனா. நான் அதை குறித்து யோசிச்சேன், என்ன தெரியுமா, இப்படி ஒரு சட்டமும் ஒரு திட்டமும் ஏற்படுத்தி தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? இல்ல, நாம செய்யறது அதான், நான் போயிட்டுக்கு வரேன் கொஞ்சம் பாருங்க. எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டு வழக்கம் போல செய்கிற ஜபத்திற்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஜபம் பண்ணுவோம். விளங்குறதா? அவனை புடியும் ஆண்டவரே, அவனை புடியும் ஆண்டவரே, அவனை கொண்டு வரும் ஆண்டவரே, அவனை சரிப்படுத்த விட விடாதையும் ஆண்டவரே, அவன் காதல கேட்கத்தக்கனவாக எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். நான் செய்யறதை குறிச்சு பேசுறேன், எப்படி செய்திருப்பேன் சொல்லி பேசுறேன். விளங்குறதா? தானியால் என்ன செய்தான் தெரியுமா? வழக்கம் போல திறங்கவா, வழிகளையும் திறந்து விடுங்க. என் தேவனை நோக்கி நான் பார்க்க விரும்புகிறேன், என் தேவனோடு நான் பேச விரும்புகிறேன். அப்படி ஜெபம் பண்ண மனுஷனுக்கு தான் உடனடியாக பதில் வந்தது. நல்லா சிந்தியுங்கள், நல்லா சிந்தியுங்கள். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய ஜெபத்தை மாற்றிக்கொள்வதை குறித்து கவனமாயிருங்கள். ஜெபம் போகாது. காலங்களுக்கு நேரத்துக்கு தக்கதவாக நம்முடைய ஜெபங்களை மாற்றிக்கொள்வது தகுந்ததல்ல. அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள், கவனத்தை கேளுங்கள். நாங்கள் பாவம் செய்து
அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து
கலகம் பண்ணி
உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்.
உம்முடைய நியாயங்களையும் உம்முடைய கற்பனை தேவனுடைய வார்த்தை விட்டு என்ன செய்துட்டாங்க?
அகன்று
போயிட்டாங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவ வார்த்தையை கீழ்படிஞ்சு நடக்கிறோமா? தேவ வார்த்தைகளை விட்டு அநேகர் பின்வாங்கிட்டோம். தேவ வார்த்தைக்கு கீழ்படுகிறதே இல்லாத ஜெபம் போகும் பாருங்க. வேத வார்த்தைகளை வாசியாமல், தேவ வசனத்துக்கு கீழ்படியாமல் பண்ணப்படுகிற எந்த ஜெபமும் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவன் சொல்லி நினைக்காதீர்கள். நாம் என்ன அப்படித்தான் நினைக்கிறோம். வசனத்துக்கு கீழ்படிஞ்சமோ இல்லையோ, தேவ வசனத்தை வாசிச்சமோ இல்லையோ, ஜெபம் என்ன செய்யும்? அங்கீகரிக்கப்படும், ஜெபம் போகும். ஆண்டவர் அங்கீகரித்தாரா இல்லையோ, சபையும் விசுவாசிகளையும் அதை அங்கீகரிப்பார்கள் என்று நினைத்து வாழுகிறோம். நாம் பண்ணுகிற எந்த ஜபமும் வீணாய் போய்கூடாது பாருங்க, வீணாய் போய்கூடாது பாருங்க. என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி ஜபம் பண்ண தொடங்கினா அது தேவ சமூகத்தில் இனிமையாக இருக்க வேண்டும், அது ரம்யமாக இருக்க வேண்டும், அது சந்தோஷத்தை கொண்டதாக இருக்க வேண்டும், அது சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததாக எங்கேயும் பார்க்க முடியாது. அதை குறித்தும் பின்னுக்கு நான் கவனிக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்து எப்படி நடந்து சென்றார், கிறிஸ்து எப்படி கற்றுத்தந்தார் என்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தனிமையான ஜெபம் ஒன்று இருக்கிறது, பகிரங்கமான ஜெபம் ஒன்று இருக்கிறது. அதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்கள். தனிமையாக ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபங்களை கொண்டு வந்து பகிரங்கமாக ஜெபம் பண்ணுகிறது நல்லதா என்று சொல்லி கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிறார், பகிரங்கமாக பண்ண வேண்டியது பகிரங்கமாக பண்ணப்பா, அந்தரங்கத்திலே செய்ய வேண்டியதை அந்தரங்கத்திலே செய். விளங்குறதா? அது உனக்கும் நாளைக்கு நன்மையை கொண்டு வரும், உன் சபைக்கும் நாளைக்கு நன்மையை கொண்டு வரும். இதே வண்ணமாக என்ன ஒரு காரியத்தை நான் சிந்தித்துக் கொண்டு வந்தேன் என்ன தெரியுமா? நான் பிறகு பேசுகிறேன். ஆறாவது வசனம்,
உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம்.
திருப்பி வாசிங்க.
உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம்.
இரண்டாவது, அவன் என்னது ஜெபத்தில் கொண்டு வைக்கிறான், ஆண்டவரே நான் ஊழியக்காரர்களுக்கு கீழ்படியலப்பா. ஆனா ஜெபத்தில் என்ன சேர்க்கிறோம் தெரியுமா? தானியேலுக்கு நீ செவி கொடுத்தது போல எனக்கு செவி கொடுக்க, தானியேலுக்கு தூதன் வந்தது போல எனக்கும் வரணும். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு இடையிலேயே தூதன் இறங்கி வந்தா என் ஜெபமும் அப்படித்தான் சொல்லி நாம் ஜெபம் பண்றோம். ஆனா தானியல் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணா? நான் பாவி ஆண்டவரே, என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவரே, உமக்கு உமக்கு விரோதமாய் உன் வார்த்தைகளை விட்டு நான் விலகின ஆண்டவரே. இஷ்டவே ஜனங்கள் வனாந்தர் வழியா விலகிற பொழுது வார்த்தை விட்டு விலகினார்கள். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்கள், தேவ வசனம் தேவ ஊழியக்காரர்களை விட்டு விலகினார்கள். தானியல் சொல்ற என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஊழியக்காரர்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தைக்கும் கீழ்படியல் ஆண்டவரே. எங்கடைய ஜபத்தில் இதெல்லாம் இருக்கா? நம்முடைய ஜப கட்டுக்குறியில் இதெல்லாம் இருக்குதா? அநேகருடைய ஜபம் இப்படி இருக்கும், ஒரு வாய்ப்பாடு போல இருக்கும். அந்த ஜபத்தில் ஒரு வரி கூட முன்னுக்கும் பின்னுக்கும் மாறாது. ஜபம் பண்ணுற வழக்கமாக ஜபம் பண்றவர்கள் தொடர்ந்து அடிக்கடி டெய்லி ஜபம் பண்றவர்கள் ஒரு ஜபம் இருக்கும் என்ன தெரியுமா? முதலாவது சபை, அடுத்தது பாஸ்டர், அடுத்தது மூப்பர், அடுத்தது ஊழியர், அடுத்தது ஏழைகள், அடுத்தது இந்த வரியில ஒன்றும் மேலங்களும் மாறாது. ஏன்? இதுதான் அவங்களுடைய ஜபம், அப்படியே போகும். ஜபம் என்பது தேவனோடு பேசுகிறது உண்டாக. ஜபம் என்பது ஒரு உறவை குறிக்கிறது. ஜபம் என்பது தேவ ஆவியினால் ஊட்டப்பட்டது உண்டாகும். அதையும் வாசிச்சுமே சகரியா 12:10 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்கள். சகரியா 12:10 சீக்கிரம் வாசிங்கள். சகரியா 12:10 வசனம்.
நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். நமக்குள்ள என்ன ஊட்டப்பட்டிருக்கிற விண்ணப்பத்தின் ஆவி தேவ ஆவினாலே ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி எப்படி ஜபத்துல ஜபத்தை ஏறெடுக்கணும் என்றதை நாம கற்றுக்கொள்ளணும். பாரு, நாம தேவாவியானவரையே குற்றப்படுத்தி, ஐ மீன் தேவாவியானவரையே துக்கப்படுத்தி சில ஜபங்களை ஏறெடுக்க கூடாது. நாம ஜபம் பண்ணுகிற ஜபம் தேவனுக்கும் தேவ ஆவியானவருக்கும் பிரியமான முதல்ல ஆராயணும். பாருங்க, ஒருவர் வியாதிப்பட்டிருந்தா அவங்களுக்கு ஆண்டு ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த வியாதி சுகமாக ஜபம் பண்ணுங்க. அதை விட்டு அவர் செய்த பாவம், அவர் செய்த துன்பம், அவர் செய்த துயரம் எல்லாம் கிண்டி கொண்டி, அதுக்கெல்லாம் பேர் ஜபம் கிடையாது. அது அவரும் அவனும் தேவனும் பார்த்துக் கொள்ளட்டு. நாம தேவனை ஆண்டவர் சுகப்படுத்த ஆண்டவர அது ஜபமாக இருக்கணும். அது நன்மையை கொண்டதாக இருக்கும் இல்லையா? தேவ ஆவினாலே நமக்குள்ளே ஜபாவியானவர் ஊட்டப்பட்டிருக்கிறாரா? ஆகவே தானியல் கொழுந்த ஜபத்தில் என்ன வைக்கிறார்? ஆண்டவரே, நாங்க உங்க ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படி இல்லப்பா. இது ரெண்டாவது ஜபம், ரெண்டாவது ஜப குறிப்பு இல்லையா? திருப்பி வாசிங்கள் இந்த வசனத்தை, 6வது வசனம்.
உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம்.
தீர்க்கதரிசிகளுக்கு நாங்க செவி கொடுக்கல. யாரு ஜபம் பண்றது? இதுக்கு கடைசியில தான் நீங்கள் பார்க்கிறோம், தானியேலுக்கு தேவ சமூகத்தில இருந்து தூதன் புறப்பட்டு வந்து பதில் கொடுக்கிறதை ஒழிய வேற ஒன்றும் நாங்கள் நடக்கல. அப்ப தானியேல் என்ன சொல்ற? ஆண்டவரே, உன் மூலிகாரனுக்கு நான் கீழ்ப்படியல, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல. ரெண்டுதம் பண்ணினோம், எதிர்த்து பேசினோம், எல்லாம் செய்த ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. யாரு தானியேல் ஜபம் பண்றான்? நாம என்ன ஜபம் பண்றோம்? என்ன ஜபம் பண்றோம்? அவங்க செய்தது சரியில்லை, இவங்க செய்ததும் சரியில்லை, அந்த நபர் செய்ததும் சரியில்லை, நான் ஜபம் பண்ற ஆண்டவரே, நான் தான் சரியா ஜபம் பண்ற ஆண்டவரே, எனக்கு பதில் கொடுக்கும். அதிகம் எப்படி பதில் கொடுக்கும்? தானியேலுக்கு பதில் கொடுத்தது போல பதில் கொடுக்கணும். உடனடியாக தூதன் இறங்கி வரணும். ஆண்டவரே, சில பேர் அழுது ஜபம் பண்ணுவார்கள். அழுது ஜபம் பண்றது தப்பு இல்லை. அழுகிறதுனாலே நம்முடைய கருத்துக்கள் மாறக்கூடாது, நம்முடைய ஜப வார்த்தைகள் மாறக்கூடாது. அழுது ஜபம் பண்றதுனாலே நம்முடைய வார்த்தைகள்ல இருந்து எதுவும் வெளியே வரக்கூடாது. ஆனா உடனே பதில் வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உடனே பதில் வேண்டும். ஆண்டவரே, அநேக தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டு ஜெபம் பண்ணுவார்கள். அவன் செய்கிற எல்லா குழப்படியையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுவார்கள். எல்லா எது எல்லாம் அவன் பார்க்கிறார்களோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுவார்கள். ஆனா ஒரு நல்லதும் சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க. நாங்க பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவரே இவ்வளவு காரியம் என் மகன்ல இருந்தாலும் அவன் நேசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு 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 ஜெபம் பண்ணுவார். ஆனா தானியல் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ண? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கேன்ப்பா, மூலியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்க ஆண்டவரே என்னை மன்னியும்ப்பா. தொடர்ந்து வாசிங்க.
ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரவுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற ஜூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கு உரியது.
எனக்கு இது ரொம்ப புடிச்சு கொண்ட வார்த்தை. கருத்து நமக்கு கொடுக்க முடியல, ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சு கொண்டது. ஆண்டவர, அதனால வெட்கம் எங்களுக்கு தாண்டவர என்ன? நாங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி செய்த காரியம் நிமித்தம் நடந்தது என்ன தெரியுமா? வெட்கம் எங்களுக்கு ஆண்டவர. இப்படி ஜெபம் பண்ணுவோமா யாராவது? வெட்கம் எனக்கு ஆண்டவர, வெட்கம் எனக்கு ஆண்டவர. யார் சொல்லி ஜெபம் பண்றோம்? இல்ல, வசனங்கள் எழுதி வச்சு, வசனங்கள் குறித்து வைத்து, வசனங்கள் அங்கங்க வச்சு தடவி தடவி வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆனா தானியல் என்ன தெரியுமா சொல்ற? வெக்க எனக்கு ஆண்டவர, வெக்க என் ஜனத்துக்கு ஆண்டவர, நாங்கள் உமக்கு விரோதமாக இல்லையா எழும்பினோம். எத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எல்லாம் சொல்ல முடியுமா, தேவனுக்கு விரோதமாக நான் ஒரு காலம் எழும்பல, தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு காலம் பேசல,
உம்முடைய வார்த்தையை நான் ஒரு காலம் புறக்கணிக்கல என்று சொல்ல முடியுமா? தானியேல் சொன்ன ஆண்டவரே, நான் இவைகளை செய்த அதனால வெட்கம் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே. ஆனா ஜபத்தில் இருந்து புலம்புவோம், விழுத்து விழுத்து ஜபம் பண்ணுவோம், வாங்கி வாங்கி ஜபம் பண்ணுவோம், மூசி மூசி ஜபம் பண்ணுவோம், கலைக்க கலைக்க ஜபம் பண்ணுவோம். தானியேல் என்ன தெரியுமா சொன்ன? வெக்க எங்களுக்கு ஆண்டவரே, உமக்கு விரோதமாக வில்லுவா எழும்பினோம், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக இல்லையா எழும்பினோம், உங்களுடைய வார்த்தையில் இல்லையா நாங்கள் தள்ளிவிட்டோம் ஆண்டவரே. வழக்கம் போல ஜபம், வழக்கம் போல ஜபம், வழக்கம் போல ஜபம். தேவனோடு பேசுவது என்பது அது ஒரு சாஃப்டான நேரம் பாருங்க, அது ஒரு அருமையான நேரம் பாருங்க, அது ஒரு விலையுயர்ந்த நேரம் பாருங்க. எனக்கு ஜபத்தில் ஒவ்வொரு சில டைம்கள் இருக்கு பாருங்க. அந்த டைம்ல ஜபம் பண்ணினா இன்னும் ஒரு விதமான ஒரு அடுத்த லோகத்தில் நாம இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. ரோட்ல சத்தமே இல்லாத ஒரு டைம் சொல்லிச்சுன்னா ஒரு மணி ரெண்டு மணி இருக்கு, அப்படி இல்லையோ நாலு மணி ஐந்து மணி இருக்கு. இதுல சத்தங்களை நாங்கள் பார்க்க முடியாது. அந்த டைம்ல இருந்து பேசாம இருங்க, தேவ சமூகத்தில் பேசாம இருங்க, நான் சொல்றேன் பேசாம இருங்க ஆண்டவரே, அப்படி கையை வச்சுட்டே இருங்க. என்ன அங்கிருந்து வருதுன்றத மாத்திரம் கேளுங்கப்பா, என்ன நடக்கிறது அங்க, தேவன் என்ன சொல்லுகிறார், என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், என் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறார், என் ஜனங்களை குறித்து என்ன சொல்லுகிறார், என் சபையை குறித்து என்ன சொல்லுகிறார். குறிப்பிட்ட நேரம் ஜபம் பண்ணு, குறிப்பிட்ட நேரம் செய்து முடிச்சிரு, ஜபம் குடிச்சிருந்த ஜபம் பண்ணிட்டேன் ஜபம் பண்ணிட்டேன் ஜபம் பண்ணிட்டேன். 14, 15, 16, 18, 20 வயசு நினைக்கிற இந்த வயசு காலத்துல நான் ஜபம் பண்ணது எப்படி தெரியுமா? ஜபம் பண்ணது எப்படி தெரியுமா? சாப்பாட்டுக்கு முதல்ல ஜபம் பண்ண வேண்டும் சொல்லி அந்த எனக்கு சொல்லுவான். சாப்பாட்டுக்கு முதல்ல ஜபம் பண்ண ஜில்லியா சாப்பாடு கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதையும் அந்த நாள் இந்த நாட்கள் இப்ப காண்றதுல பாருங்க, கட்டப்புல் அவிச்சு வச்சிருக்கு, அங்கால முட்டை அவிச்சு வச்சிருக்கும், அதுக்கு அங்கால கீரை அவிச்சு வச்சிருக்கு, கரிச்சு வச்சிருக்கும். அதை பார்த்தாலே ஜபம் தண்ட பாட்டுக்கு ஓடும் பாரு, கட 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 கடன்னு ஜபம் பண்ணிட்டு கொட கொட கொடன்னு போயிருந்து சாப்பிடுவோம் பாரு, அதுக்கும் ஒரு ஜபம் தான். விளங்குறதா? விளங்குறதா? தேவ சமூகத்துல அமர்ந்துருங்கப்பா, காத்துருங்க, தேவன் என்ன சொல்லுகிறான்னு விழித்திருங்கப்பா. கலகல 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 ஊத்தி அடிச்சு மற்றவருடைய காரியங்களையும் கொட்டி அடிச்சு ஜபம் பண்ணிவிட்டு தானியேலுக்கு நீ செவி கொடுத்தது போல எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் சொல்லி புலம்பாதீங்க, புலம்பாதீங்க. அழுது ஜபம் பண்ணா பொழுது உடைந்து ஜபம் பண்ணி விட்டோம்னு சொல்லி கூட அர்த்தம் அல்ல. இல்ல வெக்கம் எங்களுக்கு. அடுத்தது வாசிங்க, 8வது வசனம்.
ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன் வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின் படி
நடக்கத்தக்கதாக
நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம்.
செவி கொடுக்கலப்பா, நியாயப்பெருமா தேவ வார்த்தைக்கு தேவ ஊழியர்களுக்கு ஒண்ணு செவி கொடுக்கல. தொடர்ந்து அர்த்தம் வாசிங்க.
ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு.
ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு இது, திருப்பி வாசிங்க.
ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு.
திருப்பி வாசிங்க.
ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு.
ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டப்பா. யாரு ஜபம் பண்றான் தெரியுமா? தானிய தேவ மனுஷன். இன்றைக்கு கனவிலையும் மனதிலையும் இருதயத்திலையும் தூக்கி வைத்திருக்கிறோம் என்ன தெரியுமா? அவருக்கு பதில் கொடுத்தது போல எனக்கு தேவதூதர் அனுப்பி உடனடியாய் பதில் தார் ஆண்டவரே. ஆனா அந்த மனுஷன் எப்படி ஜபம் பண்ணான் தெரியுமா? உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், மூலியர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளிவிட்டான். ஆனாலும் உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் இருக்கிறது, ஆனாலும் உங்களிடத்தில் அன்பு இருக்கிறதே ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் இப்படியா இருக்கிறது? மனத்தியாலம் போல ஜெபம் பண்றோம், காலை மாலை என்று ஜெபம் பண்றோம், இரவு பகலாக ஜெபம் பண்றோம். ஜெபத்தை நிறுத்த சொல்லி சொல்ல இல்லப்பா, ஜெபத்தை கவனியுங்கள் என்று சொல்றேன். உங்கள் ஜெபங்களை சீர்தூக்கி பாருங்கள் என்று சொல்றேன். நாம் ஜபம் பண்ற கோணம் சரியான்னு சொல்லி சொல்றேன். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் இருக்கிறது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் தேவன் சமத்துல போய் எப்படி ஜெபம் பண்றோம் தெரியுமா? ஒன்றுமே எங்க வாழ்க்கையில நடக்கல. நாங்க எல்லாம் சரியா இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் ஓகே ஆண்டவர், எங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கிறது, எங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள், சபை ஓகோண்டு வளருகிறது, ஊழியங்கள் ஆண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் விழுந்து கிடந்து ஜெபம் பண்றோம். ஆனால் தானியல் எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? இரக்கங்களும் மன்னிப்பும் உங்களிடத்தில் இருக்கிறதப்பா, இரக்கமும் மன்னிப்பும் உங்களிடத்தில் இருக்கிறதா. அந்தவர அவன் வேற விதத்துல ஜெபிச்சுக்கான், அவன் பெரிய ஊழியக்கார், அவன் முன்னுக்கு நீங்க வாச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா வைராக்கியம் நிறைந்த ஒரு மனுஷன், வைராக்கியம் நிறைந்த ஒரு மனுஷன். இன்றைக்கு நாம் அதையும் அப்படி நினைத்துக் கொள்றோம், என்ன தெரியுமா, அப்படி இப்படி ஜெபம் பண்ணி போட்டு நாம என்ன சொல்றோம், வைராக்கியத்தில் ஜெபம் பண்ணோம். தேவ சமூகத்துக்கு எட்டாத வைராக்கியத்துல என்ன பிரயோஜனம்? தேவ சமூகத்திற்கு போகாத ஜபத்துல வைராக்கியம் என்று சொல்லி இல்லாவிட்டா என்னவாவது சொல்லிக்க, அதுல பிரயோசனம் என்ன? ஜபத்தின் வார்த்தைகளை கவனியுங்கள், ஜபத்தின் வார்த்தைகளை சீர்தூக்கி பாருங்கள், ஜபத்தின் வார்த்தைகளை சிந்தனை கெடுங்கள், என்ன பேசுகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில இருந்து அளவில்லாமல் கொட்டாதீங்க. தேவ சமூகத்தில இருந்து சிந்தித்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே 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 என்று விழுந்து கிடந்து சீர்தூக்கி ஜபம் பண்ணுங்கப்பா. பதினோராவது வசனத்தை வாசிங்க.
இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகி போனார்கள், அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணை ஆக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன.
தேவ வார்த்தைகளை விட்டு விலகி போனோம், உங்களுக்கு விரோதமாக நாங்க என்ன செய்தோம், பாவம் செய்தோம். அப்படி அடுத்தடுத்த வசனங்களை அவன் வாசித்து எழுதி கொண்டு வந்து பதினேழாவது வசனத்தை வாசிங்க. பதினேழாவது வசனம், இப்போதும்
எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்.
இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேளும். நம்முடைய ஜபம் தேவ சமூகத்தில் ஒரு கெஞ்சுதலாக இருக்கிறதா இல்லாவிட்டு அதிகாரப்பூர்வமாக இருக்கிறதா? எனக்கு சில வேளைகளில் நான் ஜபம் பண்ணுகிற விதத்தை பார்த்தால் அதிகாரப்பூர்வமாக இருக்கும். இப்படி செய்ய மாண்டவர, இப்படி செய்ய மாண்டவர, இதை செய்ய மாண்டவர, இதை தாறு மாண்டவர. ஒருவர் சொன்னார், நாம் தேவனுக்கு கொடுப்பதை விட தாறும் என்று கேட்பதுதான் கூடவா? தேவ சமூகத்தில் இருந்து தாரும் என்று சொல்லி கேட்பது தானாம் கூட, செய்யும் என்று சொல்லி சொல்லுவது தானாம் கூட. இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? அவன் சொல்றான், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கெஞ்சுகிறானா? நாம் தேவ சமூகத்தில் இருந்து எப்ப கடைசியா கெஞ்சினோம்? ஜபம் பண்ணுகிறது உண்டு, கெஞ்சுகிறது என்னும் உண்டு. எப்படி கெஞ்சின? கெஞ்சுகிறது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரே என்று சொல்லி அழுது புலம்பி இதை செய்யமப்பா. பழைய பாட்டில சில ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தில் மோங்குப்புற விழுந்தாங்க, மோங்குப்புற விழுந்து கிடந்தாங்க, படுத்து கிடந்தாங்க, தேவ சமூகத்தில் படுத்து கிடந்தாங்க, விழுந்து கிடந்தாங்க. நாம விழுந்து கிடந்ததும் கிடையாது, படுத்து கிடந்ததும் கிடையாது. ஒருவர் இன்னைக்கு சொன்னா நித்திரை படுத்துக்கொண்டு ஜபம் பண்ணலாம் என்று சொல்லி சொன்னார். நல்ல விஷயம், படுத்துக்கொண்டே ஜபம் பண்ணலாமா? வேதத்தில் இல்லாத தொன்று இது, பரவாயில்லை, அவருடைய வளர்ச்சிக்கு அது சொன்னார் இல்லையா, படுத்துக்கொண்டு ஜபம் பண்ணலாம். முழங்கால ஜபம் பண்ணியே நித்திர தூங்குற உலகம் இது. படுத்திருந்து ஜபம் பண்ணினா கனவு தான் காணுவான். முழங்கால் போட்டு ஜபம் பண்ணவே நித்திரை ஆட்டி படைக்குது பாருங்க மனுஷர்களை. அநேகர் வந்து நித்திரை வருகிறது இல்லை, எனக்கு நித்திரை வருகிறது இல்லைன்னு சொல்லுவார்கள். வேதத்தை வாசித்து ஜபம் பண்ணி நல்லா நித்திரை வரும், நிறைய வரும் பாருங்க. வேண்டாம் 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 வரும் பாரு, வேதத்தை வாசித்து ஜபம் பண்ணு, நித்திரை தண்டபாட்டுக்கே வரும், வரக்கூடாதெல்லாம் ஓடிவிடும் இல்லையா? ஆகினாலே கெஞ்சுங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கெஞ்சுங்க, ஆண்டவர என் பிள்ளைகளை பாரு ஆண்டவர, அதிகாரப்பூர்வமா ஜபம் பண்ணாங்க. உங்க பிள்ளைகள் மீது அதிகாரம் செலுத்துறது போல தேவ சமூகத்தில் அதிகாரம் செலுத்த கூடாது. விழுந்து கிடந்து கெஞ்சுங்க, ஆண்டவர ஆண்டவர என்று சொல்லி புலம்புங்க, அழுங்க, கதறுங்க, கண்ணீர் விடுங்க. தானியலுக்கு அதை செய்தீர், எனக்கு ஏன் செய்ய மாட்டீரோ? தானியலுக்கு உடனே பதில் கொடுத்தீர், எனக்கு தூதன் வரமாட்டானா என்று சொல்லி சொல்லிக்கொண்டு எத்தனை நாளைக்கு இருப்பது? இப்படித்தான் தானியல் ஜபம் பண்ணி இருக்கிறார். அதனால முடிவில் என்ன நடந்தது? பதில் சீக்கிரத்தில் வந்து விழுந்தது. கெஞ்சி ஜெபம் பண்ணுங்கப்பா, கதறி ஜெபம் பண்ணுங்கப்பா, விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. தேவன் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபையின் வாழ்க்கையிலையும் சக சகோதரிட வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருவார். கதறி விழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு தடவை போதகர் ஒரு பிரசங்கம் பண்ணார், என்ன தெரியுமா? புறனுக்கானவைகளை தேடுங்கன்னு சொல்லி. புறனுக்கானவைகளை தேடுங்க. நமக்கு எப்படி ஜெபம் பண்ணுகிறோமோ அப்படி மற்றவர்களுக்காக வேண்டி கதற கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உண்மையான ஜெபம், அதுதான் சரியான ஜெபம். எனக்காக வேண்டி, என் குடும்பத்திற்காக வேண்டி எப்படி நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறனோ அப்படியே மற்றவர்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுவதே உன்னை போல புறனை நேசிப்பதற்கு சரியாக. தொடர்ந்து வாசிங்க, அடுத்த வசனம்.
என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம்.
கடைசி பகுதி என்ன தெரியுமா சொல்லுகிறது? வடிவா சிந்திங்க, கவனத்துக்கு இருங்க, தயவு செய்து நான் பேசுகிறதை கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்க. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி இருக்கிறோம். என்ன அருமையான வார்த்தை தெரியுமா, தானியல் பாவித்த வார்த்தை. அந்த பக்கங்களை வேண்டாம், ஏதாவது கிருக்கி கிரி மாறி கிரி வச்சிருங்கப்பா. நாங்க எங்க நீதியே அல்ல, தேவனுடைய சமூகத்தில் எங்க நீதி குப்பியா இருக்கிறதா? எங்கட நீதியை வச்சு ஒன்றும் வர வைக்க முடியாது. திரும்ப சொல்றேன் கேளுங்க, என்னுடைய உன்னுடைய நீதியை தேவ சமூகத்தில் வைத்து ஒன்றையும் நாம நாட்டி ஒன்றே அசைக்க முடியாது. தானியல் எப்படி அதை கண்டோ புரிந்தோ என்னவோ தெரியா ஜெபம் பண்றார், என்ன தெரியுமா? நகரத்தையும் பார்த்து நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி இருக்கிறாப்பா. எப்படி ஜெபம் பண்ணுவீர்களா? இதுவரைக்கும் இப்படி ஜெபம் பண்ணீங்களா? யாராவது எப்படி சொன்னீங்களா? ஆண்டவரே, என்னுடைய நீதிக்கு அவண்டி நான் வரல, நான் ஏதோ ஒரு பரிசுத்தவானன்னு சொல்லி உன் சமூகத்துக்கு வரலப்பா, நான் பெரிய ஒரு நீதிமான்னு சொல்லி நான் சமூகத்துக்கு வரல, நான் உமக்கு ஊழியம் செய்யறேன் ஊழியக்காரனாக சமூகத்துக்கு வரல, நான் வந்தது ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீர் மிகுந்த இரக்கமுள்ள தேவன் சொல்லி இப்படி சமூகத்தில் நான் வந்திருக்கேன்ப்பா. எப்படி ஜெபம் பண்ண முடியுமா? எப்படி ஜெபம் பண்ண முடியுமா? நாம எத்தனை பேர் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணிருக்கோம்? அப்படி சரி, இன்னைக்கு பார்த்து இந்த வார்த்தைகளே ஆவது நாம் சொல்லி ஜெபம் பண்ணணுமா? அநேகர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? அதிகாலையில எலும்பி எல்லாம் எங்களை எல்லாம் ரத்தத்தினால மூடு மாண்டவரே, மூடு மாண்டவரே, மூடு மாண்டவரே என்று போய் விடுவார். இரவில வந்து எங்களை பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லி அதுவும் முடிந்துவிடும். ஆனால் தானியேலுக்கு தேவன் செவி கொடுத்தது போல எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். தானியேலுக்கு தேவன் எப்படி பதில் கொடுத்தாரோ அப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நினைத்துக் கொள்ளுகிறோம். ஜெபம் என்று சொல்லிச்சுன்னா நமக்கு அதுல ஒரு தாகமும் ஒரு உயிரும் இல்லாவிட்டா ஒன்றுமே நடை முடியாது. நான் வரைகளை ஜோதிச்சுட்டு வந்து பாருங்க, அநேக சபைகளிலே சில சட்டங்களே வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணாதவர்கள் ஊழியமே செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணாதவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாம் செய்கிற ஒன்றையும் பிரயோசனம் இல்லை, ஒரு காரியத்திலும் பிரயோசனம் இல்லை, அதுல நன்மைகள் வரப்போறதும் இல்லை, அதனால் தீமைகள் தான் விளைந்துவிடும். அநேக போதைகள் அப்படி வைத்திருக்கிறாங்க. அதுவும் சிலருக்கு மனத்தில கணக்கு வச்சிருக்காங்க, இவ்வளவு இவ்வளவு மனத்தாலும் ஜெபம் பண்ணாதான் நீ ஊழியம் செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை விட ஊழியம் முக்கியமாகிவிட்டது, ஜெபத்தை விட ஊழியம் முக்கியமாகிவிட்டது. ஜெபம் பண்றோமா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது, ஆனால் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் ஊழியம். எங்கட நீதியை நம்பி வரல அந்தவரை, நான் உடைய இரக்கத்தை நம்பி மாத்திரம் வந்திருக்கிறேன் சொல்லி தானியே ஜெபம் பண்ணினா. அடுத்த வசனத்தை வாசி.
ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய
நிமித்தமாக. பத்தொன்பதாம் வசனத்தை திரும்பி, ஆண்டவரே கேளும்,
கேளும்,
ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். எனக்கு இது எழுதின பொழுது ரொம்ப, அது பார்த்த பொழுது நல்லா எனக்கு பிடிச்சு கொண்டது. எழுதின பொழுது அது கருத்து எனக்கு வழங்கல, ஆனாலும் ஆண்டவரே கேளும், ஆண்டவரே நீ மன்னியும், ஆண்டவரே என்னை கவனியும் ஐயா. இதுவே ஜெபம் பாருங்க. ஆண்டவரே மற்றவங்க என்ன சொல்றான்னு கேளுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லியும் ஜெபம் பண்ணாதீங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லியும் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என்னை கேளும், என்னை பாரும், என்னை கவனியும். ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கம் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், என்னை மன்னியும் அப்பா. தொடர்ந்து வாசிங்க.
ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே
என்றேன்.
இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும்.
மிக முக்கியமான வார்த்தை வாசிங்கள்.
இப்படி நான் சொல்லி
கவனிங்க.
ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும்
அறிக்கையிட்டு
என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக
என் விண்ணப்பத்தை
என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
நான் செலுத்திக் கொண்டிருந்தேன். அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது தெரியுமா? என் பாவத்தையும் என் ஜனத்தின் பாவத்தையும் சொல்லி ஜெபம் பண்றான். இன்றைக்கு என் பாவம் எல்லாம் மறைக்கப்பட்டு தான் மற்றவருடைய பாவத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். மலங்கிறதா? ஆனால் தானியல் என்ற தேவ மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, அடுத்தது என் ஜனத்தின் பாவத்தையும் நான் அறிக்கை செய்கிறேன். இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்றோம்? நாம ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்றோம் தானே, நாங்க எல்லாரும் ஏதோ சொல்றோம் தானே தேவ சமூகத்துல. ஆனா தானியல் எப்படி ஜெபம் பண்ணான்? நாம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரை அங்க பாரும், ஆண்டவரை அவரை பாரும், ஆண்டவரை இவரை பாரும், ஆண்டவரை இதை பாரும். தானியல் சொன்னான், ஆண்டவரே கேளும், ஆண்டவரை மன்னியும், ஆண்டவரை என்னை கவனியும் என்று விட்டு 20வது வசனம், இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டேன். இதுலதான் 2:4 பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் சீக்கிரத்தில் முடிக்க போறேன். என்ன தெரியுமா? எனக்கு கணக்காகி மாயத்தப்பட்டு நான் இதுக்குல நான் நின்றுட்டேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினா சேமத்தை கொடுப்பேன். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணுமா? ஆனா நாம எப்படி ஜெபம் பண்றோம்? எப்படி இங்க ஜெபம் பண்றோம்? மற்றவர்களை விட நான் பெரியாள், மற்றவர்களை விட நான் நிக்கிற நிலைமை பெருசு, மற்றவர்களை விட நான் வருஷத்தவான், மற்றவர்களை விட எனக்கு வசன அறிவு இருக்குது, மற்றவர்களை விட அது நான் இது நான் சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். நீ புள்ளி என்ற திமிர் இருக்கலாம், நீ பரிசுத்தமான என்ற திமிர் இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்திலே நீ உன்னை தாழ்த்தும் வரைக்கும் உன் ஜெபத்தில் ஒன்றும் இல்லை. தானியேல் அதைத்தான் சொல்ற, ஆண்டவரே என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த முதல் நாள் 2வது நாள் பாவத்தை அறிக்கை செய்தார்கள். அதுக்கு பிறகு பாவத்தை அறிக்கை செய்ததே கிடையாது. இரண்டாவர்கள் எல்லாம் என்ன சொல்றார்கள்? நாங்கள் பாவமே செய்கிறதில்லை. பாவமா? எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். ஆனால் தானியேல் எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? நான் பாவி என்று சொல்லி அறிக்கை செய்கிறேன். நான் பாவியாண்டவரே. என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவரே. இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் கருத்தில் கொண்டேன், என்ன தெரியுமா? நாம ஜெபம் பண்ணுற பொழுது அவர்களை சொல்லி இவர்களை சொல்லி அது சரியில்லை இவர் சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. எப்படி ஜெபம் பண்ணிருக்கிற? என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள்ப்பா, என் ஜனங்கள் என் சகோதரர்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவர், அவர்களை மன்னிங்கப்பா. இதுவே சரியான ஜெபம். அவர்களை மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரே அந்த சகோதரர்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. அதை விட்டு விட்டு அதை சொல்லி இதை சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி நீ ஜெபம் பண்ணின உன் ஜெபத்துல ஒரு பிரயோசனம் கிடையாது. நாங்க அப்படி ஜெபம் பண்ணி விட்டா ஏதோ நல்ல ஒரு ஜெபத்தை செய்து விட்டோம்னு நாம நினைக்கிறோம். இல்லைங்க, அது தேவராட்சியத்துல பாதிப்பை தான் உண்டு பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணி அவன் மன்னிப்பு கேட்ட பொழுதுதான் நடந்தது காரியம் என்ன தெரியுமா? இப்ப வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து.
எப்படி நான் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன்
இவ்வளவு நேரம் பாட்ட வார்த்தைகள் ஞாபகத்தில் இருக்கிறாங்க. எப்படி நான் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நானும் நீ எப்படி ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம்? திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
அப்படி நான் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே
என்னை தொட்டான். இன்னைக்கு தேவன் தொடரதே இல்லை நம்மளை. ஏண்டா ஜபம் எல்லாம் புலையா இருக்குது பாருங்க, ஜபம் எல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு பாருங்க. எப்படி ஜபம் பண்ணுகிறோம், தேவனுக்கு பிரியமான ஜபம் பண்ணுகிறோமா, அல்லாவிட்டால் மனுஷர்களுக்கு பிரியமான ஜபம் பண்ணுகிறோமா? சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான ஜபம் மனுஷர்களுக்கு பிரியமாக இருக்காது தெரியுமா? மனுஷர்களுக்கு ஒரு ஜபம் பிடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா தேவனுக்கு அது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பாருங்க. ஆகையினால தேவ தூதன் வந்து தாடியில டபக்கன்னு பிடிச்சிட்டான் பாருங்க. என்ன நடந்தது? ஏன் சொன்னா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என் ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே, என் ஜனங்களை மன்னியும், என்னையும் மன்னியும், நாங்கள் பாவம் செய்தோம். தொடர்ந்து வாசிங்க.
அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி,
தெளிவுண்டாக்கி
என்னோட பேசி,
என்னோட பேசி,
தானியேலே,
தானியேலே,
உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன்,
இப்போது புறப்பட்டு வந்தேன்.
நீ மிகவும் பிரியமானவன்,
நீ மிகவும் பிரியமானவனப்பா. யாரை பார்த்து சொல்றது தெரியுமா? தேவதூதன் இறங்கி வந்து தானியேலை தொட்டு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன். இன்றைக்கு ஜனங்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டா போதும் ஜபம் பண்றோம். எனக்கு பிடிச்சமான ஒருவர் வந்து நீங்க நல்ல ஜபம் பண்றீங்க என்று சொல்லிவிட்டா அது போதும், அதனால ஜபம் பண்றோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, தேவதூதன் எங்க வர்றான், ஒன்றுமே கிடையாது. சிஸ்டர் அந்த மாதிரி ஜபம் பண்ணினீங்க, பிரதர் அந்த மாதிரி ஜபம் பண்ணினீங்க, அப்படி இருந்தது பாருங்க. தானிய தொடர்ந்து வாசிங்க.
நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
ஆகையினாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை என்ன செய்துச்சான்,
வெளிப்பட்டது,
வெளிப்பட்டது.
நான் அதை அறிவிக்க வந்தேன்,
நான் வந்திருக்கிறது அதை அறிவிப்பதற்கு, சரியா? ஆகவே தானியேல் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினா இப்படிப்பட்ட ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? கடிந்து ஜெபம் பண்ணணும் என்று ஒருவர் சொல்லுகிறார். கடிந்து ஜெபம் பண்ணுங்க, நல்லெண்ணத்தோடு செய்யுங்கப்பா. கடிந்து ஜபம் பண்ணணும்னு சொல்லி ஆக்களை போட்டு கஷ்டப்படுத்திடுறது. ஒரு ஜபம் ஒரு தேவ மனுஷனை கஷ்டப்படுத்தும் சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் ஜபமா? தேவன் ரட்சிக்க புறப்பட்டு வந்தாரே ஒழிய கஷ்டப்படுத்த புறப்பட்டு வரல. இயேசு வந்தது நோக்கம் ரட்சிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு, விடுதலை ஆக்குவதற்கு. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா வசனம் திறக்க வேணாம், நான் சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அன்னாலை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் பின்பதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னால் ஜபம் பண்ணி வெளியே வருகிற பொழுது ஊழியக்காரன் அதுல இருந்து என்ன தெரியுமா நினைச்சான்? இவள் மதுபானம் பண்ணி குடிச்சு வரிச்சு ஜபம் பண்ணிட்டு வர்றான்னு சொல்லி நினைச்சான். ஆனா அதை அவள் விளக்கின பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு? அவன் சொன்னா, உன் ஜபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி அவளை அனுப்பி விடுகிறான். நாம அன்னாளுடைய இடத்துல இருந்திருந்தா தவறாக புரிந்து கொண்ட அந்த ஊழியக்காரனை வச்சு என்ன செய்திருப்போம்? எங்கட ஜபம் எப்படி இருந்திருக்கு? வீட்டுல போய் என்ன செய்திருப்போம்? கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க, எப்படி நடக்கும்? அவன் தெரியாம பார்த்த, ஓகே, அவனோட பார்வை அப்படித்தான் இருந்தது. ஆனா அதை தெளிவுபடுத்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆசாரியன் சொல்லி அனுப்புறதை நான் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா அன்னாலும் என்ன செய்தால் அதை கேட்டு அப்படியே அவள் கடந்து சென்று ஆசீர்வாதத்தை பெற்றாள். வீட்டுல போயிருந்து அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக இருந்து ஜபம் பண்ணி இருந்தால் அன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாளா? எனக்கு தெரியாதுங்க. ஆனா என்ன வைத்து பார்க்கிற பொழுது நான் எப்படி நடந்து கொள்வேன், நான் எப்படி ஜபம் பண்ணுவேன் என்று யோசித்தால் அந்த ஊழியக்காரனை குறித்து எப்படி வீட்டில் ஏதாவது சொல்லியே அவன் மற்றவனுக்கு சொல்லாட்டிலும் எனக்குள்ளே ஏதாவது சொல்லுவேன். விழுந்து விழுந்து நான் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், அவரை பாரு அவர் என்ன சொல்றாரு சொல்லு என்று நான் ஏதாவது சொல்லிக் கொள்ளுவேன் இல்லையா? எங்களுடைய ஜெபத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்கப்பா. சாலமோன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்துச்சுதான். பலிபிடத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்டின பொழுது இறங்கி வந்துச்சுதான் பாருங்க. ஜெபம் பண்ண அதுக்கு மேல் பகுதியில மேல் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்க, அவனும் தன் ஜனங்களுக்கு அவன் ஜெபம் பண்றான். நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்கள் ஜபம் பண்ணி முடித்த உடனே தேவ பிரசன்னம் இறங்கி வந்துச்சுதா? தேவ சமூகம் இறங்கி வந்துச்சுதா? நாம் ஜபம் பண்ணி முடித்த உடனே அப்படி ஒரு உறவு நமக்குள்ள இருந்ததா? நாம் என்னத்தை ஜபம் பண்ணுகிறோம் சொல்லி தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கப்பா. ஒரு ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வாசித்து
சில காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். லூக்கா 18 திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 18 நமக்கு தெரிஞ்ச காரியம் தான், என்றாலும் இதில் நான் சேர்க்க விரும்புகிறேன். லூக்கா 18:10 வாசிங்கள். லூக்கா 18:10 வாசிங்க.
ரெண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அப்படி பாத்தீங்கன்னு தானியே ஜபம் பண்ணது எப்படி தெரியுமா? தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மற்றவருடைய பாவத்தையும் அறிக்கை செய்கிறான். இன்றைக்கு நாம ஒருவேளை என்ன தெரியுமா செய்கிறோம்? எங்க பாவத்தை அறிக்கை செய்து மற்றவருடைய பாவத்தை குற்றமாக பார்க்கிறோம். அதனால ஜபம் கேட்கப்படுகிறது இல்லை. தானியல் எப்படி ஜபம் பண்ணா? தன் பாவத்தை அறிக்கை செய்தா, தன்னையும் தாழ்த்தினா, தன் ஜனத்தையும் தேவ சமூகத்தில் நிப்பாட்டி என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவரே சொல்லி புலம்பினான். வணங்குறதா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தேவாலயத்திலிருந்து ஜபம் பண்றாங்க. ஒருத்தர் என்ன செய்யறான்? தன்னை உயர்த்தி பேசுறான். நான் பரிசுத்தவான், நான் நல்லவன் என்று சொல்லி ஜபம் பண்றான். மட்டமா என்ன சொல்றான்? நான் பாவி, என்னிடத்துல ஒன்றுமே இல்லையப்பா, உன் சமூகத்துக்கு வருவதற்கும் நான் தகுதியற்றவன் என்று சொல்லி ஜெபம் பண்றான். விளங்கிதா? ஒருவேளை அவன் பரிசுத்தவானாயே இருந்திருக்கலாம். ஏன்னு சொல்லி சொன்னா, அவன் சொன்ன எதற்கும் எதிரான ஒரு வார்த்தை கிடையாது. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுகிற பொழுது அவரும் சொல்லுற, நான் இந்த பூமியில நீதியாக வாழ்ந்த நாட்களை நினைத்துக் கொள்ளுவன் சொல்லி அவர் சொல்லுகிறார். அதுலயும் தப்பு இல்ல, அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த பரிசுத்தவானும் ஒரு வழி அப்படியே வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவனுடைய ஜபத்துல மற்றவர்களை குற்றமாக பார்த்ததே தவறாயிற்று. ஜபம் என்பது அது ஒரு பரிசுத்தமானது ஒன்று, அது தேவனோடு உறவாடுகிறது ஒன்று. அதை நாம் பரிசுத்த குறைச்சல் ஆக்கிடக்கூடாது. அதை நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. என்ன ஜபிக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் பொறுத்திருந்து ஆறுதலாக இருந்து இங்க பாருங்க, ஒன்றும் நடவாது. அரை மணத்தியாலும் ஒரு வார்த்தை யோசிக்கிறதுல ஒன்றும் நடவாது. இருந்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க சபையில இருக்கிற அந்த குடும்பத்தை பாருங்கப்பா, அவர்களை நல்லா ஆசீர்வதிங்க. அவருடைய நடத்தைகள் சரியில்லாம இருந்தாலும் ஆனா அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருடைய பேச்சுகள் சரியில்லை ஆனாலும் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இது தேவ ராஜ்யத்திலே வளர்ச்சியை கொண்டு வருமே ஒழிய வேறு ஒன்று நடவாது. அநேகர் ஜபத்திலே மற்றவர்களை குற்றமாக படுத்தி ஜபம் பண்ணுவதை நிறுத்துங்க. இதனால் எனக்கு இந்த இடத்துல பலர் வந்து சொன்னாங்க, இப்படி இப்படி எனக்கு கரியான கஷ்டமா இருக்குன்னு கூட சொன்னாங்க. குற்றப்படுத்தாதிருங்க. ஜபம் குற்றப்படுத்துவதற்கு உருவாக்கப்படுத்தப்படல. ஜபம் மற்றவர்களை வாழ வைப்பதற்கு, ஆசீர்வாதத்திற்கென்று கொடுக்கப்பட்டது. அது ஒருவரை ஒருவர் குட்டுக் கொள்வதற்கு அல்ல. ஆகையினாலே குற்றப்படுத்தி ஜபம் பண்ணாதீங்க. அதை உன்னுடைய தனி ரூம்ல போட்டிருந்து ஜபம் பண்ண. 4 சுவருக்குள்ள இருந்து எதெல்லாம் தேவனுக்கு நீ சொல்ல போறியோ அதெல்லாம் சொல்லிக்க. அது நீ தேவன், தேவன் அங்கீகரிச்சாலும் சரி அங்கீகரிக்காவிட்டாலும் சரி. ஆனால் ஜபம் அது ஒரு பரிசுத்தமானது, தேவ ஆவியினாலே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அதை கெடுத்துடாதீங்க. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே போற அளவுக்கு நடந்துடாதே, உங்களை விட்டு போறது. வேதத்திலே பலருக்குள்ள பரிசுத்தாவியானது கடந்தே போயிட்டார். உனக்குள்ளேயும் அவர் கடந்து போகாத படிக்கு பாதுகாத்துக்கள். என்ன மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது, குற்றப்படுத்தினாலும் பரவாயில்லை, அது பகிரங்கமாக ஜபம் பண்ணுவது. தேவ சமூகத்திலே வந்திருந்து தேவ ராஜ்யத்துக்கு வளர்ச்சிக்கு ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிச்சுன்னா தேவையில்லாதவர்களை போட்டு ஜபம் பண்ணுவது அது தேவ பார்வைக்கு சரியற்றதல்ல. தேவ மனுஷன் தானியேல் எப்படி ஜபம் பண்ணினார்? பதில் வந்துதா வர இல்லையா? நாங்க ஜபம் பண்ணி இதுவரைக்கும் எத்தனை பதில்களை சந்திச்சோம், எத்தனை பதில்களை சந்தித்தோம். இதோடு நான் முடித்துறேன். பல காரியங்கள் எடுத்து வைத்திருந்தாலும் இதோடு நான் முடிச்சிடறேன். கெட்டகுமாரன் சமூகத்திலே ஒன்று நடக்கிறது என்ன தெரியுமா, அவன் மனம் திரும்பி வருகிற பொழுது நான் உமக்கும் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துட்டேன். அதுதான் ஐயா கட்டிச்சுது, அதுதான் தேவனோடு ஒரு மனுஷனை இணைச்சதே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. உன் ஜபம், நீ ஜபம் பண்ற ஜபத்தை சீர்தூக்கிப்பா. விழுந்து விழுந்து ஜபம் பண்ணி ஒரு டஸ்ட் கூட அசைய முடியாத மாதிரி போய்விடுகிறது. காலகாலமாக விழுந்து விழுந்து ஜபம் பண்ணி பிரயோசனம் இல்லை. உன் பார்வையிலே மற்ற பிள்ளைகள் அப்படி இப்படி இருந்தால் அவர்களை தேவ சமூகத்தில் வைத்து அவர்கள் தாய் தப்புக்காக விழுந்து ஜபம் பண்ணு, ஆசீர்வதித்து ஜபம் பண்ணு, தண்ணீர் விட்டு ஜபம் பண்ணு. அதை குற்றமாக நிறுத்தாத தேவ சமூகத்தில் சொல்லு, ஆண்டவரே என் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், மன்னியே ஆண்டவரே. அது உனக்கு வாழ்வை கொண்டு வரும், உன் பிள்ளைகளுக்கு வாழ்வை கொண்டு வரும், சபைக்கு அது வாழ்வை கொண்டு வரும், தேவர் ஆட்சித்துக்கு அது வாழ்வை கொண்டு வரும். அதை விட்டு விட்டு எனக்கு தான் ஜபம் பண்ண தெரியும் என்று சொல்லி கண்ட மாதிரி ஜபம் பண்ணி மற்றவர்களை உடைத்து மற்றவர்களை காயப்படுத்துவே ஆனால் தேவ தூதனும் வரமாட்டார், தேவ பிரசன்னமும் வரமாட்டது, தேவனும் இறங்க மாட்டார். இதுவே உண்மையாகும். எனக்கு தானியருடைய ஜபம் ரொம்ப பிடிச்சு கொண்டது பாருங்க. இதுக்கு பலர் பல விதமான வேறு ஜபங்களை எல்லாம் காட்டி தரலாம், யுத்த ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம் சொல்லி. ஆனால் உடனடியாக பதில் கிடைத்த ஜபம் இது, உடனடியாக பதில் கிடைச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெஸ்தமனே தோட்டத்திலே விழுந்து கிடந்து என்ன தெரியுமா சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், இது கஷ்டமாக இருக்கிறது, இது கஷ்டமாக இருக்கிறது, இது நீங்க கூடுமானால் நீங்க டிக்கும், ஆனா என் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம் விருப்பமாகணும். அப்படி ஆனா எது நிறைவேறிச்சு, தேவ சித்தம் தான் நிறைவேறிச்சு. அதுக்கு அவர் விழுந்து கிடந்து ஜபம் பண்ணதே காரியம். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு அநேகர் நாம் எப்படி ஜபம், இதை குறித்து கணக்கு பேசலாம் பாருங்க. அநேகர் நாம நினைக்கிறது தேவ சித்தமாக்கி கொள்வது, நாம் எதை நினைக்கிறோம் அதுதான் தேவ சித்தம், நாம் எதை விரும்புகிறோமோ அதுதான் தேவ சித்தம். அதே தேவ சித்தம் சொல்லி நினைத்து புலம்புகிறோம். ஆனா இயேசு ரெண்டையும் முன்னுக்கு வைத்து ஜபம் பண்ண என்ன தெரியுமா, இது நீங்க முடிஞ்சா நீங்க கிடைக்கும், இதுக்கும் கஷ்டமா இருக்கிறது, ஆனா சித்தம் எதுவோ அது நடக்கட்டு. ஆனா நாம என்ன சொல்றோம் தெரியுமா, நான் சொன்னதுதான் சரி, நான் சொன்னதுதான் அது, நான் அதுக்குதான் அதுதான் இதுதான் சொல்லி சொல்லுகிறோம். ஐயா ஜபம் என்பது பரிசுத்தமானது உண்டு, அது தேவனோடு உறவாடுகிறது உண்டு, தேவனோடு பேசுகிறது உண்டு. இன்னைக்கு நான் மனிதர்களோடு பேசுகிறது போல தேவனோடு பேச துணிந்து விட்டோம், மனிதர்களோடு உளறுகிறது போல தேவனோடு உளறிக்கொள்ளுகிறோம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடவுங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜபம் பண்ணுங்க. தேவன் உன்னுடைய ஜப வாழ்விலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாராக. பாருங்க, ஒரு சபையிலே ஜபம் பண்ணுகிறவர்கள் இருக்கும் வரைக்கும் பிசாசு சபையை எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஜபம் பண்றவங்க கண்ட மாதிரி ஜபம் பண்ண தொடங்கினா அதுல பிரயோசனமும் இல்லை. ஆகவே முழங்கால்கள் சரியா சரியாக உறுதிப்பட்டு இருக்கும் வரைக்கும் தான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும். விளங்குறதா, அர்த்தமில்லாத ஜபங்கள் விளங்குதா, அர்த்தமில்லாத ஜபங்கள், தேவனால் காது கொடுத்து கேட்க முடியாத ஜபங்கள், அங்கீகரிக்க முடியாத ஜபங்கள், அதெல்லாம் வீணானவைகள், வீணானவைகள். நீ ஜபம் பண்ணுகிற பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் நடுங்கணும் ஐயா, பரிசுத்த வார்த்தைகள் பரிசுத்தமானது இறங்கி வர வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவன் தன் காதை கேட்டு ஆண்டவர் என்று மலங்கால போட்டுட்டு இருக்கணும். ஒரு சிலர் ஜபம் பண்ணினா ஒரு ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு பயம் கிடையாது, ஒரு பக்தி கிடையாது. ஏன், கண்டது எல்லாம் வாரி இறைக்கிறது பாரு, கண்டது எல்லாம் ஊட்டி விடுகிறது பாரு. அதனால ஜபம் எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்திலே ஆதியிலே அந்த நாட்களிலே அநேகர் ஜபத்திலே பத்தி எரிந்த அநேகர் இன்றைக்கு நித்திரை கொண்டு விடுகிறார், அநேகர் நித்திரை கொண்டு விடுகிறார். வைராக்கியமாக நின்று ஜபம் பண்ணினவர்கள், ஜபத்திலே பசிதாகம் உள்ளவர்கள் இன்றைக்கு எங்க ஏது என்ன ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார். தன் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை வைத்து ஜபத்திலே சோர்ந்து போய் விடுகிறார். ஜபத்தில் எழுந்து நில்லு, ஜபத்தில் பசி உள்ளவனாயிரு. நீ ஜபிக்கும் வரைக்கும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஜபம் பண்ணும் வரைக்கும் எவரும் எதிர்த்து நிற்கவும் முடியாது. நீ ஜபம் பண்ணு, தேவ சமூகத்தில் இருந்து தேவன் அங்கீகரிக்க கூடிய விதத்தில் ஜபம் பண்ணு. மற்றவர்கள் சொல்லுகிறதை வைத்து ஜபம் பண்ணாதப்பா, மற்றவர்கள் பேசுகிறதை கேட்டு ஜபம் பண்ணாதே.
இருதயத்தை தேவனுக்கு முன்பாக பறித்து வைத்தேன், ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். தானியல் ஜெபித்தது போல ஜெபம் பண்ணுங்க. என்னை ஒப்புக் கொடுங்க, உங்களை ஒப்புக் கொடுங்க, உங்க ஜனத்தை ஒப்புக் கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க, பாவ அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே என் பலத்தில் அல்ல உன் பலத்தில் வாரே. ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் எங்களை மன்னிக்க கிருபை உள்ளவர் என்று சொல்லி அவர் பமுகத்துக்கு கடந்து போங்க. தேவ தூதன் வருவா, பதிலோடு வருவா, இல்லையோ தேவ செய்தி அடுத்த நிமிஷம் புறப்படும். தேவ வார்த்தைகள் உன்னை தேடி வரும். தேவ பிரசன்னத்தில் அவனுக்கு வார்த்தைகள் புறப்படும். அதை விட்டு கண்டகுண்ட மாதிரி ஜெபம் பண்ணி தேவன் உன் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற நோக்கத்தை உடைத்து விடாதே, உடைத்து விடாதே. தானியேலுக்கு பதில் கொடுத்த தேவன் உனக்கும் எனக்கும் பதில் தரணும். அவர் ஒரே தேவன் தானே, அவர் ஒரே ஆண்டவர் தானே, எனக்கும் பதில் தரணும். ஒரே நாள்ல ஆண்டவர் கொன்றோம், ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே சபையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்முடைய பரிசுத்த சபையை ஆண்டவரே, நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய சபையை ஆண்டவரே, உம்முடைய மனவாட்டி சபையை ஆண்டவரே, ஒரு பலமுள்ள ஜபத்தின் ஆவினாலே இடையட்டுங்க. உம்முடைய ராட்சியத்துக்காய் முழங்கால்களை முடக்கி நின்று ஆண்டவரே ஜபம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. இரவு பகலாக உம்முடைய ராட்சியத்துக்காய் கண்ணீர் விடுவாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுகிற பொழுது சிந்திங்கப்பா, உங்களை நன்று ஆராய்ந்து கொள்ளுங்க. நான் எடுக்கிற ஜெபம் தேவ சமூகத்துக்கு செல்லுமா, இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமானதா என்று சொல்லி ஆராய்ந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. ஜெபத்திலே நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லுகிறவர்கள், அந்த ஆவியின் இடத்துல இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறவர்கள், தயவு செய்து முடிந்ததும் பின்பாக வந்து ஜெபம் பண்ணுங்க. உன்னுடைய ஜெப நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார். நீ குமரி குமரி தேவ சமூகத்திலே விழுந்த நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார். நடந்தவைகளையும் பார்த்தவைகளையும் நினைத்து உன் ஜபத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிறார். தேவ சமூகத்திலே வந்து அந்த ஆவியை திரும்பவுமாக புதுப்பித்துக்கள். இல்லையோ தேவனுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஜபம் பண்ணி தேவ சமூகத்திலே உன்னை ஒப்புக்கொடு, குடும்பத்தை ஒப்புக்கொடு, சோர்ந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணு, விழித்திருந்து ஜபம் பண்ணு. அந்த ஜபத்தின் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் 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 நிறைப்பாராக. எத்தனை தடவை நீ தூங்கிவிட்டாய், எத்தனை தடவை நீ தூங்கிவிட்டாய், எத்தனை தடவை நீ தூங்கிவிட்டாய், எத்தனை தடவை நீ சோர்ந்து போய்விட்டாய். ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜபம் பண்ண மாட்டாயா? ஒரே ஒரு மணி நேரம் இயேசு பாடலுக்கு முன்பதாக ஒரே ஒரு மணி நேரம் கேட்டுக்கொண்டார். நித்திரை பண்ணி விட்டாயே, நித்திரை கொண்டு விட்டாயே, நித்திரை கொண்டு விட்டாயே. நாங்கள் ஒருவரும் தூங்கிவிடாதபடி எங்களை ஒரு ஜபத்தின் ஆவினாலே இடை கட்டுங்கப்பா. தானியேலை போன்றோர் இருதயம் உள்ளவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாத்துங்கப்பா. எங்களை பாதத்திலே சர்வங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே மாயமாலம் பண்ணிவிடாதபடி நீர் அங்கீகரிக்கிற ஜபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நசரேயனாகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.